நேயர்களுக்கு வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழோசை. மே மாதம் 22ஆம் தேதி வியாழக்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியில் உங்களுடன் சிவராமகிருஷ்ணன். இன்றைய தமிழோசையில் முதலாவதாக செய்தி அறிக்கையும் பின்னர் தொடரும் செய்தி அரங்கில், நரேந்திர மோடி பிரதமராக பதவியேற்க உள்ள விழாவுக்கு இலங்கை ஜனாதிபதிக்கு விடுக்கப்பட்டுள்ள அழைப்பு ஏற்படுத்தியுள்ள சர்ச்சையும், தமிழக பாரதிய ஜனதா கட்சியினரின் கருத்துக்களும்.
நடந்து முடிந்தவர்களை ஒரு புறத்தில் வைத்துவிட்டு நடக்க இருப்பவர்களை திட்டமிட வேண்டிய கட்டாய பொறுப்பு இருக்கக்கூடிய காரணத்தால் இன்னைக்கு ராஜபக்சே வருகிறார் என்று சொன்னால், வருங்காலத்தில் எந்த மாதிரியான நலன்கள் இலங்கைக்கு கிடைக்கணும் அப்படின்னு திட்டமிடுவதற்காக ஒரு முதல் துவக்கமாக கூட நாம் எடுத்துக்கொள்ள முடியும்.
இலங்கையின் உள்நாட்டு போரில் கொல்லப்பட்டவர்களுக்கு இன்று வடமாகாண சபையில் அஞ்சலி செலுத்தப்பட்டுள்ளது பற்றிய செய்திகள்.
எதிர்கட்சி உறுப்பினர்கள் எவருமே நாங்கள் அஞ்சலி செலுத்திக் கொண்டிருந்த பொழுது எந்தவித குறுக்கேடுகளும் செய்யாமல் அமைதியாக இருந்தது என்பது எங்களுடைய அஞ்சலி நிகழ்ச்சிகளை அவர்கள் மறைமுகமாக அங்கீகரித்து ஆமோதித்தது போல்தான் இருந்தது என்றே சொல்ல வேண்டும்.
ஆகியவும் இலங்கை இந்தியாவிலிருந்து. இன்ன பிற செய்திகளும் கேட்கலாம். முதலாவதாக செய்தி அறிக்கை.
செய்தி அறிக்கை வழங்குவோர் விமல் சொக்கநாதன், சாதாத்.
தாய்லாந்து நாட்டில் அதிரடி புரட்சி ஒன்றை நடத்தியுள்ள ராணுவம் நாட்டின் அரசாங்கத்தை கலைத்திருப்பதோடு நாட்டின் அரசியல் சாசனத்தையும் முடக்கி தடை செய்திருக்கிறது. இந்த அறிவிக்கு முன் கடந்த 2 தினங்களாக தாய் ராணுவத்தினர் தலைநகர் பாங்காக்கின் ராணுவ கிளப்பில் நாட்டின் அரசியல்வாதிகளை கூட்டி சந்தித்து சமரச பேச்சுகளை நடத்தினார்கள். சொற்ப நேரத்தில் தலைமை தளபதி பிராயுத் சனோச்சா தேசிய தொலைக்காட்சியில் பேசினார். தாய்லாந்து நாட்டை ராணுவம் தமது கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வந்திருக்கிறது. அரசியல் அமைப்பில் ராணுவம் மாற்றங்களை மேற்கொள்ளும் என்றும் தளபதி சனோச்சா கூறினார். தலைநகர் எங்கும் அரச ஆதரவு அரச எதிர்ப்பு குழுக்கள் பல மாதங்களாக அமைத்திருந்த கண்டன முகாம்களை ராணுவம் அகற்றியது. இன்று பிற்பகல் 4 மணி தொடக்கம், மறுநாள் காலை 5 மணி வரை ஊரடங்கு சட்டம் ராணுவத்தால் அறிவிக்கப்பட்டிருக்கிறது.
சிரியாவின் அலெப்போ நகரில் இருக்கின்ற மத்திய சிறைச்சாலைக்குள் சிரியாவின் அரசாங்க படைகள் நுழைந்திருக்கின்றன. இதன் மூலம் கடந்த ஓராண்டாக இந்த சிறையிலிருந்து வந்த கிளர்ச்சி படையின் முற்றுகை முடிவுக்கு வந்திருக்கிறது. 4000 பேர் வரை தடுத்து வைக்கக்கூடிய இந்த சிறையின் பெரிய வளாகத்துக்குள் அரசாங்கத்தின் டாங்கிகளும் கவச வாகனங்களும் நுழைந்ததாக சிரியாவின் அரசுக்கு ஆதரவான லெபனான் தொலைக்காட்சிகளும் பிரிட்டனிலிருந்து இயங்கும் சிரியாவின் ஆர்வலர் குழுவும் கூறுகின்றன. துருக்கிய எல்லைக்கும் அலெப்போவில் கிளர்ச்சிக்காரர்கள் வசம் இருக்கின்ற பகுதிகளுக்கும் இடையில் பொருட்கள் வந்து போகின்ற முக்கிய பாதையில் இந்த சிறை அமைந்திருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. சிரியாவில் யுத்தம் போகிற போக்கின் அடையாளமாக இந்த சிறைக்காக நடந்த சண்டையின் முடிவு அமைந்திருக்கிறது என பிபிசி செய்தியாளர் ஒருவர் கூறுகிறார்.
நைஜீரியாவில் இஸ்லாமிய பயங்கரவாத குழுவான போக்கோஹராமினால் கடத்தப்பட்ட 200க்கும் மேற்பட்ட மாணவியரை ஆதரித்து நைஜீரியாவின் பல மாநிலங்களையும் சேர்ந்த ஆசிரியர்கள் பேரணி ஒன்றை நடத்துகிறார்கள். தலைநகர் அகுஜாவில் நடந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொள்ள சுமார் 200 பேர் வந்திருந்தார்கள் என்று எமது பிபிசி முகவர் அறிவித்திருக்கிறார். லேகோஸ், கனோ நகரங்களில் இதைவிட அதிகமானோர் திரண்டிருந்தார்கள் என்றும் கூறப்படுகிறது. அகுஜாவில் அதிபர் ஜொனத்தனின் இருப்பிடம் நோக்கியும் பிரிங் பேக் அவர் கேர்ள்ஸ், எங்கள் குழந்தைகளை கொண்டு வாருங்கள் என்ற இந்த பேரணி ஒன்று இன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது.
யுக்ரைனின் கிழக்கில் இருக்கின்ற தன்யட்ஸ்க் பகுதியில் யுக்ரைனிய இராணுவத்தினருடன் ரஷ்ய ஆதரவு பிரிவினைவாதிகள் நடத்திய சண்டையில் சிப்பாய்கள் பலர் கொல்லப்பட்டிருக்கின்றனர். சிப்பாய்கள் 13 பேர் கொல்லப்பட்டிருப்பதாகவும் 30க்கும் அதிகமானோர் காயமடைந்திருப்பதாகவும் கியேவில் இருக்கின்ற யுக்ரைனிய அரசாங்கம் கூறுகிறது. இதனிடையே லுகான்ஸ்க் பகுதியில் நடந்த வேறொரு தாக்குதலில் சிப்பாய் ஒருவர் கொல்லப்பட்டும் 2 பேர் காயமடைந்திருக்கின்றனர். யுக்ரைனில் இன்னும் 3 நாட்களில் அதிபர் தேர்தல் நடக்க இருக்கின்ற நிலையில் இந்த வன்முறை சம்பவங்கள் அங்கே நடந்திருக்கின்றன. தேர்தலின் பின்னர் பதற்றம் தணியும் என்று கியேவ் அரசாங்கம் நம்புகிறது. ஆனால் கிழக்கு யுக்ரைனில் சில இடங்களில் வாக்குப்பதிவை நடத்த முடியாது என்பதை அது ஒப்புக்கொள்கிறது.
அல் ஜசீரா தொலைக்காட்சி நிறுவனத்தின் நிருபர்கள் 3 மீது எகிப்திய அரசு நடத்தும் வழக்கு மீண்டும் ஆரம்பித்திருக்கிறது. பொய்யான செய்திகளை ஒலிபரப்பினார்கள், எகிப்தில் தடை செய்யப்பட்ட இஸ்லாமிய சகோதரத்துவ அமைப்புக்கு உதவினார்கள் ஆகிய குற்றங்களை 3 மறுத்திருக்கிறார்கள். அரச தரப்பு சமர்ப்பித்த குரல் ஒலிப்பதிவு ஆதாரங்களையும் காணொலி ஆதாரங்களையும் நீதிபதிகள் பார்வையிட்டு செவிமடுத்தார்கள். அல்ஜீசராவின் இந்த 3 நிபுணர்களுக்கும் எதிரான காணொலி ஆதாரங்களை நிருபர்களின் தரப்பு வழக்கறிஞர்கள் பார்வையிட விரும்பினால் $17,00,000 முதலில் செலுத்த வேண்டும் என்று அரச தரப்பு வழக்கறிஞர்கள் கடந்த வாரம் நிபந்தனையிட்டிருந்தார்கள்.
யுக்ரைனில் யுக்ரைனில் ரஷ்யா அதிபர் புட்டினின் தலைமையில் செய்து வருகின்ற காரியங்களை நாசிக்கல் காலத்து ஜெர்மனியின் நடத்தையோடு ஒப்பிட்டு பிரிட்டிஷ் இளவரசர் சார்ல்ஸ் பேசியதாக தெரிவிக்கப்படும் கருத்தை ஏற்றுக்கொள்ள முடியாதது மற்றும் சினத்தை ஏற்படுத்தக்கூடியது என்று ரஷ்ய அதிகாரிகள் வர்ணித்திருக்கின்றனர். இளவரசரின் கருத்துக்கு விளக்கம் கேட்டு லண்டனில் இருக்கின்ற ரஷ்ய துணைத் தூதர் பிரிட்டிஷ் வெளியுறவு அலுவலக அதிகாரிகளை இன்று பின்னேரம் சந்திக்க இருக்கிறார்.
செய்தி அரங்கில் முதலாவதாக இந்திய செய்திகள். இந்திய பிரதமராக எதிர்வரும் திங்கட்கிழமை நரேந்திர மோடி பதவியேற்க உள்ள நிலையில் அந்த விழாவில் பங்கேற்க இலங்கை ஜனாதிபதிக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது தொடர்ந்து சர்ச்சையை ஏற்படுத்தி வருகிறது. தமிழகத்தின் பிரதான கட்சிகளை அதை எதிர்த்துள்ள அதேவேளை பாரதிய ஜனதா கட்சி அதை நியாயப்படுத்தியுள்ளது. கூடுதல் தகவல்களுடன் நமது சென்னை செய்தியாளர் முரளிதரன்.
இந்திய பிரதமராக நரேந்திர மோடி பதவியேற்கும் விழாவிற்கு இலங்கை அதிபர் ராஜபக்சேவுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருப்பதற்கு தமிழ்நாட்டில் எதிர்ப்பு வலுத்து வருகிறது. பதவியேற்பு விழாவிற்கு இலங்கை அதிபருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருப்பதற்கு அஇஅதிமுக பொதுச் செயலாளரும் தமிழக முதலமைச்சருமான ஜெயலலிதா கண்டனம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் விடுத்துள்ள அறிக்கையில், புதிய மத்திய அரசு பதவியேற்று செயல்பட தொடங்குவதற்கு முன்னரே இந்திய பிரதமரின் பதவியேற்பு விழாவில் கலந்து கொள்வதற்காக இலங்கை அதிபருக்கு அழைப்பு விடுத்திருக்கின்ற இந்த துர்பாக்கியமான செயல் தமிழ்நாட்டு மக்களை மிகவும் வருத்தமடைய செய்துள்ளதோடு மட்டுமல்லாமல் அவர்களுடைய உணர்வுகளை மீண்டும் காயப்படுத்தியுள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார். தவறான ஆலோசனையின் பேரில் அமைந்த இந்த செயல் தவிர்க்கப்பட்டிருந்தால் புதிதாக அமையவுள்ள மத்திய அரசு மற்றும் தமிழ்நாடு அரசு ஆகியவற்றுக்கு இடையேயான உறவு சிறப்புடையதாக அமைந்திருக்கும் என்றும் ஜெயலலிதா சுட்டிக்காட்டியுள்ளார். இலங்கையில் தமிழர்கள் தொடர்ந்து தாக்கப்படும் நிலையில், தமிழக மீனவர்கள் தாக்கப்பட்டு வரும் நிலையில், புதிதாக பதவியேற்றிருக்கும் பிரதமர் தான் தமிழர்களுக்கும் பிரதமர் என்பதை மனதில் கொண்டு இலங்கை அதிபரை அழைக்காமல் இருந்திருக்க வேண்டுமென திமுகவின் அமைப்புச் செயலாளர் டி கே எஸ் இளங்கோவன் தெரிவித்துள்ளார்.
புதிதாக பதவியேற்க இருக்கின்ற பிரதமர் அவர்கள் தமிழ்நாட்டு மக்களின் உணர்வுகளையும் புரிந்து கொண்டு தமிழ்நாட்டுக்கும் தான் பிரதமர் என்ற நிலையிலே அவர்களுக்கு வருத்தம் அளிக்கக்கூடிய ஒரு செயலை செய்யாமல் இருப்பது நலம் என்று கருதுகிறோம்.
ராஜபக்சேவை தனது பதவியேற்பு நிகழ்ச்சிக்கு நரேந்திர மோடி அழைத்திருப்பது இந்தியாவில் இருக்கும் தமிழர்களின் உணர்வை புண்படுத்துவது மட்டுமின்றி நீதிக்கான முன்னெடுப்புகளை மேற்கொண்டிருக்கும் சர்வதேச சமூகத்தின் முயற்சிகளுக்கும் பின்னடைவை உண்டாக்கும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். ராஜபக்சே அழைக்கப்பட்டிருப்பதற்கு பல கட்சிகள் எதிர்ப்பை தெரிவித்திருக்கும் நிலையில் இதற்கு ஆதரவு தெரிவித்துள்ளார் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் பி எஸ் ஞானதேசிகன்.
இலங்கை என்பது அண்டை நாடு, அண்டை நாடுகளோடு நல்ல உறவுகளை வைத்திருப்பது இந்தியாவுக்கும் நல்லது, அங்குள்ள தமிழ் மக்களுக்கும் நல்லது என்பதிலே காங்கிரஸ் திடமாக நம்புகிறது. ஆகவே இங்குள்ள சில அரசியல் கட்சிகள் அங்குள்ள தமிழர்கள் நலனை விட உணர்ச்சிகளை மூலதனமாக வைத்து தமிழகத்தில் அரசியல் நடத்துவது என்பது தவறு என்று என்றைக்குமே எங்களுடைய கருத்து.
இந்த நிலையில் இன்று பிற்பகல் செய்தியாளர்களை சந்தித்த பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் பொன் ராதாகிருஷ்ணன் சார்க் நாடுகளின் மற்ற தலைவர்களுக்கு அழைப்பு விடுப்பதைப் போலத்தான் இலங்கை அதிபர் மஹிந்த ராஜபக்சேவுக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது என்று தெரிவித்தார்.
சார்க் நாடுகளைச் சேர்ந்த தலைவர்கள் அழைத்திருக்கிறார்கள், அதில் இலங்கையும் ஒன்று, ராஜபக்சே அவர்களும் ஒன்று. ராஜபக்சே காங்கிரஸ் அழைத்ததுக்கும் பிஜேபி இந்த நிகழ்ச்சியில் அழைக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. நடந்து முடிந்தவர்களை ஒரு புறத்தில் வைத்துவிட்டு நடக்க இருப்பவர்களை திட்டமிட வேண்டிய கட்டாய பொறுப்பு இருக்கக்கூடிய காரணத்தால் இன்னைக்கு ராஜபக்சே வருகிறார் என்று சொன்னால் வருங்காலத்தில் எந்த மாதிரியான நலன்கள் இலங்கைக்கு கிடைக்கணும் அப்படின்னு திட்டமிடுவதற்காக ஒரு முதல் துவக்கமாக கூட நாம் எடுத்துக்கொள்ள முடியும்.
ஆனால் அதே நேரம் 2009 முந்தைய நிலையை இலங்கையில் தொடர்ந்தால் வங்கதேசம் போல பிரிவு ஏற்படலாம் என்றும் அவர் தெரிவித்தார். தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி அமைவதில் முக்கிய பங்கு வகித்த தமிழறிவி மணியன் 2016 சட்டமன்ற தேர்தலை நோக்கி எழுச்சியுடன் பயணிப்பதற்கு எதிரான முதல் தடைக்கல்லை ராஜபக்சேவிற்கு அளித்த அழைப்பின் மூலம் மத்திய பாஜக உருவாக்கியிருக்கிறது என்று கூறியுள்ளார். இது தொடர்பாக நேற்றைய தினமே கண்டன அறிக்கை வெளியிட்டிருந்த மதிமுக தலைவர் வைகோ ராஜபக்சேவை அழைக்கக்கூடாது என நரேந்திர மோடிக்கு தற்போது கடிதம் ஒன்றையும் அனுப்பியுள்ளார்.
சென்னையிலிருந்து நமது செய்தியாளர் முரளிதரன் அனுப்பிய செய்திக்குறிப்பு அது. இதனிடையே மோடியின் பதவியேற்பில் நேபாள பிரதமர் சுஷில்குமார் கொய்ராலா பங்கேற்பார் என்று இன்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து டெல்லியிலிருந்து பிபிசியின் ஜெயக்குமார்.
இந்தியாவின் புதிய பிரதமராக நரேந்திர மோடி பதவியேற்கும் விழாவில் நேபாளம் நாட்டின் பிரதமர் சுஷில் கொய்ராலா கலந்து கொள்ள வேண்டும் என்று அந்நாட்டின் அமைச்சரவை முடிவு செய்திருக்கிறது. இது தொடர்பாக இன்று வியாழக்கிழமை நேபாளம் நாட்டு அரசாங்கத்தின் பேச்சாளர் மினேந்திர ரிஜால் பிபிசியிடம் பேசிய போது அவர்களது நாட்டின் பிரதமர் சுஷில் கொய்ராலாவின் இந்திய விஜயத்தை உறுதி செய்தார்.
சம்மானனிய பிரதான மந்திரி நரேந்திர மோடி கோ சபத்லான் காரியக்ரமா
இந்திய பிரதமராக நரேந்திர மோடி பதவியேற்கும் விழாவிற்காக விடுக்கப்பட்டுள்ள அழைப்பை ஏற்று நேபாள பிரதமர் சுஷில் கொய்ராலா அதில் கலந்து கொள்ள வரும் திங்களன்று இந்தியா செல்கிறார். பின்னர் அடுத்த நாளான செவ்வாய் அன்று இந்திய தலைவர்களுடன் இருதரப்பு பேச்சுவார்த்தையையும் மேற்கொள்ள உள்ளார் என்றார் நேபாள அரசுக்காக பேசவல்ல மினேந்திர ரிஜால். பாகிஸ்தான் பிரதமர் முகமது நவாஸ் ஷெரீஃபுக்கு இதுபோன்ற அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. எனினும் அதில் அவர் கலந்து கொள்வாரா என்பது தொடர்பில் விரைவில் முடிவு செய்யப்படும் என்று பாகிஸ்தான் கூறியுள்ளது. அதே சமயம் பதவியேற்கும் புதிய அரசு தாங்கள் காஷ்மீர் விவகாரத்தில் அமைதியை விரும்புவதை உணர வேண்டும் என்றும் கூறியுள்ளது. அதே சமயம் வங்காளதேச நாட்டின் பிரதமர் ஷேக் ஹசீனாவுக்கு விடுக்கப்பட்ட அழைப்புக்கு அவர் சார்பாக நாடாளுமன்ற சபாநாயகர் ஷிரின் ஷர்மின் சௌத்ரி கலந்து கொள்வார் என்று உறுதியாகியுள்ளது. அவர்கள் நாட்டின் பிரதமர் ஷேக் ஹசீனா ஏற்கனவே திட்டமிட்டபடி ஜப்பான் நாட்டிற்கு பயணம் மேற்கொள்வதால் இந்த ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்னதாக ஆப்கானிஸ்தான் அதிபர் ஹமித் கர்சாயும் மோடியின் பதவி விழாவில் பங்கேற்பார் என்று தகவல்கள் வெளியாகியுள்ளன. அதேபோல் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ள தெற்காசிய நாடுகளின் பிராந்திய கூட்டமைப்பை சேர்ந்த மாலத்தீவு மற்றும் பூட்டான் நாடுகளின் தலைவர்களும் இந்தியாவின் அழைப்பை ஏற்று இந்த விழாவில் கலந்து கொள்வார்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது.
டெல்லியிலிருந்து பிபிசி ஜெயக்குமார். இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியத்தில் ஐபிஎல் அல்லாத மற்ற செயல்பாடுகளை தலைவராக இருந்து கவனிக்க தன்னை மீண்டும் அனுமதிக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றத்தால் பதவி நீக்கம் செய்யப்பட்ட என் ஸ்ரீனிவாசன் தாக்கல் செய்த ஒரு மனுவை உச்சநீதிமன்றம் இன்று நிராகரித்துவிட்டது குறித்து டெல்லியிலிருந்து சங்கீதா வழங்கும் ஒரு செய்திக்குறிப்பு.
இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியத்தின் ஐபிஎல் செயல்பாடுகள் அல்லாத மற்ற வழக்கமான செயல்பாடுகள் தொடர்பில் பிசிசிஐயின் தலைவராக மீண்டும் தன் பணியை தொடர்வதற்கு அனுமதி கோரி அதன் முன்னாள் தலைவர் ஸ்ரீனிவாசன் தாக்கல் செய்த மனு இன்று உச்சநீதிமன்றத்தால் நிராகரிக்கப்பட்டுள்ளது. இந்த மனுவை நிராகரித்த உச்சநீதிமன்ற நீதிபதிகள் பி எஸ் சௌஹான் மற்றும் ஏ கே சிக்ரி ஆகியோர் அடங்கிய உச்சநீதிமன்ற விடுமுறை கால அமர்வு தடை விதித்த அமர்விடமே முறையிடுமாறும் உத்தரவிட்டுள்ளது. இந்த மனுவின் விசாரணையை நாங்கள் ஏற்க மாட்டோம். மற்ற அமர்வுகள் அளித்த தீர்ப்புகளை மாற்றுவதற்கு நாங்கள் இங்கு இல்லை. அந்த உத்தரவை பிறப்பித்த நீதிபதி பட்நாயக் இந்த ஊரில்தான் உள்ளார். அவரிடமே முறையிடுங்கள் என்று இந்த மனுவை விசாரிக்கும் போது நீதிபதி பி எஸ் சௌஹான் தெரிவித்தார். 2013 நடந்த இந்தியன் பிரீமியர் லீக் ஆட்டத்தொடரில் போட்டிகளின் மீது சட்டவிரோதமான வகையில் பந்தயம் கட்டுதல், முடிவுகளை நிர்ணயிக்கும் வகையில் தில்லுமுழுகல் செய்தல் போன்ற முறைகேடுகள் தொடர்பில் தற்போது நடந்து வரும் விசாரணை நியாயமாக நடைபெறுவதை உறுதிப்படுத்த பிசிசிஐயின் அப்போதைய தலைவர் ஸ்ரீனிவாசன் தன் பதவியிலிருந்து விலக வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் கடந்த மார்ச் 25 அன்று தெரிவித்திருந்தது. கிரிக்கெட் வாரிய தலைவர் பதவியிலிருந்து தன்னை உச்சநீதிமன்றம் நீக்கியது குறித்து ஸ்ரீனிவாசன் கேள்வி எழுப்பி தாக்கல் செய்திருந்த மனுவை கடந்த ஏப்ரல் 16 அன்று விசாரித்த உச்சநீதிமன்றம் ஸ்ரீனிவாசனுக்கு எந்த விதமான நிவாரணமும் அளிக்க மறுத்துவிட்டது. இதன் பின்னணியிலேயே நேற்று புதன்கிழமையன்று ஸ்ரீனிவாசன் தரப்பில் உச்சநீதிமன்றத்தில் பிசிசிஐயின் தலைவராக மீண்டும் பணியை தொடர்வதற்கு அனுமதி கோரும் மனுவை மூத்த வழக்கறிஞர் நாகேந்திர ராய் தாக்கல் செய்தார். அந்த மனுவில் இதற்கு முன்னர் உச்சநீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பை மாற்றி தன்னை பிசிசிஐயின் ஐபிஎல் தொடர்பிலான செயல்பாடுகள் அல்லாத மற்ற வழக்கமான செயல்பாடுகளை தொடர அனுமதிக்குமாறு கோரப்பட்டிருந்தது.
டெல்லியிலிருந்து சங்கீதா ராஜன் வழங்கிய செய்திக்குறிப்பினை கேட்டீர்கள். செய்தியரங்கம் தொடரும்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
அடுத்து இலங்கை செய்திகள். இலங்கையின் இறுதிக்கட்ட போரின் பொழுது இறந்தவர்களுக்கு வடமாகாண சபையில் இன்று அஞ்சலி நிகழ்வு ஒன்று அனுசரிக்கப்பட்டது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை அந்த சபையின் உறுப்பினர் எம் கே சிவாஜிலிங்கம் அவர்களிடம் கேட்டேன்.
இன்று காலை சபை கூட்டம் தொடங்குவதற்கு முன்னர் 9:30 அளவிலே தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய உறுப்பினர்கள் அனைவரும் மெழுகுதிரிகளை ஏற்றி தங்களுடைய ஆசனங்களிலிருந்து எழுந்து நின்று பின்னர் அவைத்தலைவருடைய சபாபீடத்துக்கு முன்னால் சென்று நாங்கள் 2 அகவணக்கம் செலுத்தினோம். அதன் பின்னர் அஞ்சலி உரைகளையும் நிகழ்த்தியிருந்தேன்.
இப்ப இந்த நிகழ்வுக்கு வந்து முன்னர் அனுமதி பெறப்பட்டிருந்ததா மாகாண சபையில?
இல்லை, மாகாண சபையில் நாங்கள் எந்த விதமான அனுமதியையும் பெற்றிருக்கவில்லை. அவ்வாறான அனுமதியை கோர வேண்டிய தேவையில்லை என்பதும் போல அதற்கு மேலதிகமாக கேட்டால் அந்த அனுமதி கிடைக்க முடியாத பலவிதமான சர்ச்சைகள் இருக்கின்ற காரணத்தால் இது எங்களுக்கான உரிமை, ஆகவே இதை கேட்க தேவையில்லை என்ற அடிப்படையிலே தான் நாங்கள் செயற்பட்டோம்.
இப்போ இன்றைக்கு அந்த அஞ்சலி நிகழ்வில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் உறுப்பினர்கள் மட்டும்தான் கலந்து கொண்டார்களா, அல்லது அவையிலிருந்து அனைத்து உறுப்பினர்களும் அதில் கலந்து கொண்டார்களா?
தமிழ் தேசிய கூட்டமைப்பு உறுப்பினர்கள் கலந்து கொண்ட நேரத்திலே எதிர்கட்சியினரை பார்த்து நாங்கள் அழைப்பு விடுத்த பொழுது எதிர்கட்சி தரப்பிலிருந்து ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரசின் மன்னார் மாவட்ட உறுப்பினரான கௌரவ ஜனாப் ரமீஷ் அவர்கள் கலந்து கொண்டு தன் மெழுதியை ஏற்றி அஞ்சலியை செலுத்தினார்.
மற்ற உறுப்பினர்கள், ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டணியை சார்ந்த மற்றவர்கள்,
அவர்கள் மௌனமாக தங்களுடைய ஆசனங்களிலே அமர்ந்திருந்தார்கள். எதிர்கட்சி உறுப்பினர்கள் எவருமே நாங்கள் அஞ்சலி செலுத்தி கொண்டிருந்த பொழுது எந்தவித குறுக்கேடுகளும் செய்யாமல் அமைதியாக இருந்தது என்பது எங்களுடைய அஞ்சலி நிகழ்ச்சிகளை அவர்கள் மறைமுகமாக அங்கீகரித்து ஆமோதித்தது போல்தான் இருந்தது என்றே சொல்ல வேண்டும்.
இந்த நிகழ்வு சபையில் நடைபெறும் பொழுது மாகாண முதலமைச்சரும் அவை தலைவர் இருந்தார்களா அவையில?
இல்லை, மாகாண சபையினுடைய முதலமைச்சர் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களும் கௌரவ அவைத்தலைவர் அவர்களும் சபையில் இருக்கவில்லை. இந்த நிகழ்வுகள் முடிவடைந்ததன் பின்னர் தான் அவைத்தலைவர் சபைக்குள் பிரவேசித்தார், சபை நடவடிக்கைகளை ஆரம்பித்தார், அஞ்சலி நிகழ்வுகளை ஆரம்பித்து வைத்தார். முதலாவது அஞ்சலியாக இரங்கலுரையை மாண்புமிகு முதலமைச்சர் நிகழ்த்தினார்.
இல்ல, இந்த மெழுகுதிரி ஏற்றி தமிழ் தேசிய கூட்டமைப்பினர் மாகாண சபைக்குள் அஞ்சலி செலுத்திய அந்த சமயத்துல வடமாகாண சபை முதல்வரும் அவைத்தலைவரும் அதில் பங்கு பெறாததற்கு ஏதாவது காரணங்கள் உண்டா?
இல்லை, அப்படி ஒரு விசேத காரணங்கள் இருக்கும் என்று நான் நம்பவில்லை.
கொழும்பில் இருக்கக்கூடிய மத்திய அரசு வந்து இறுதிகட்ட போரில் உயிரிழந்தவர்களை நினைவு கூறும் வகமாக எந்த பொது நிகழ்ச்சியும் அனுமதிக்கப்பட மாட்டாது அப்படின்னு வெளிப்படையாகவே அறிவிச்சு அதற்குண்டான கெடுபிடிகள் எல்லாம் வடக்கு பகுதியில் அவர்கள் செய்து வருகின்ற சூழல்ல மாகாண சபைக்குள் இப்படியாக தமிழ் தேசிய கூட்டமைப்பினர் இறந்தவர்களை நினைவு கூறும் முகமாக ஒரு அஞ்சலியை முன்னெடுப்பது வந்து மாகாண சபை நேரடியாக மத்திய அரசுடன் ஒரு மோதல் போக்கை கடைபிடிக்கிறது அப்படிங்கிற மாதிரியான ஒரு செய்தியை வெளிப்படுத்தக்கூடும் என்று சில தரப்பில் கருத்துக்கள் சொல்றாங்க. நீங்க எப்படி பாக்குறீங்க அதை?
இல்லை, நாங்கள் அவ்வாறு பார்க்கவில்லை. நாங்கள் பொதுமக்களுக்கு மாத்திரமல்ல, இதுவரை போரிலே கொல்லப்பட்ட அத்தனை பேருக்கும், குறிப்பாக முள்ளிவாய்க்காலிலே கொல்லப்பட்டவர்களுக்கும் பொதுமக்களுக்கும் போராளிகளுக்குமான அஞ்சலியை செலுத்தியிருந்தோம். ஜேவிபியினர் 71ஆம் ஆண்டு ஏப்ரல் 5ஆம் தேதி கிளர்ச்சி செய்தவர்கள் தங்களுடைய தோழர்களுக்கும் பொதுமக்களுக்கும் அஞ்சலி செலுத்த முடியும் என்றால் அதே உரிமை எங்களுக்கும் இருக்கிறது என்பதுதான் எங்களுடைய உறுதியான நிலைப்பாடு.
இலங்கையின் வடமாகாண சபையின் உறுப்பினர் சிவாஜி லிங்கம் புத்தரின் உருவத்தை தனது கையில் பச்சை குத்தியிருந்தார் என்று கூறி இலங்கையிலிருந்து திருப்பி அனுப்பப்பட்ட பிரிட்டிஷ் பெண்மணி ஒருவர் அதற்கான நஷ்ட ஈடு கோரி கொழும்பு நீதிமன்றம் ஒன்றை அணுகியுள்ளார். இதுகுறித்து கொழும்பிலிருந்து பிபிசியின் KS உதயகுமார்.
புத்த பகவானை அவமதித்ததாக குற்றம் சாட்டி பலவந்தமான முறையில் தன்னை நாடு கடத்தியதை ஆட்சேபித்து இலங்கை அரசாங்கத்திடமிருந்து 10 மில்லியன் ரூபாய் நஷ்டஈட்டை பெற்றுத்தருமாறு கோரி நயோமி மிஷெல் எனும் பிரிட்டிஷ் பெண்மணி உச்ச நீதிமன்றத்தில் வழக்கொன்றை தாக்கல் செய்துள்ளார். சட்டமா அதிபர் கட்டுநாயக்க போலீஸ் அதிகாரிகள் இந்த மனுவில் பிரதிவாதிகளாக குறிப்பிடப்பட்டுள்ளனர். கடந்த ஏப்ரல் மாதம் 1 மாத கால விடுமுறைக்காக தான் இலங்கை சென்றதாக மனுதாரர் தெரிவித்துள்ளார். அப்போது தனது கைகளில் புத்தரின் உருவம் பச்சை குத்தப்பட்டிருந்தமை காரணம் தன்னை கைது செய்த அதிகாரிகள் போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்ட பின்பு நீதிபதியின் உத்தரவுக்கமைய விளக்க மறியலில் வைக்கப்பட்டதாக மனுதாரர் தெரிவித்துள்ளார். பின்பு பலவந்தமான முறையில் தான் நாடு கடத்தப்பட்டதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். விளக்க மறியலில் வைக்கப்பட்டிருந்த போது சிறைச்சாலை அதிகாரிகள் தன் மீது பாலியல் ரீதியாக பல துன்புறுத்தல்களை மேற்கொண்டதாகவும் இதன் மூலம் தான் பாரிய அளவில் பாதிக்கப்பட்டதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். புத்த பகவானை அவமதிக்கும் நோக்கம் தன்னிடம் இருக்கவில்லை என்று தெரிவித்துள்ள மனுதாரர் தனது உரிமை மீறல் சம்பந்தமாக இலங்கை அரசாங்கத்திடமிருந்து 10 மில்லியன் ரூபாயை நஷ்டஈடாக பெற்றுத்தருமாறும் வேண்டுகோள் விடுத்துள்ளார். இந்த மனு சம்பந்தமாக கருத்துக்களை தெரிவித்த சட்டவாதி குணரத்ன வன்னிநாயக்க சம்பந்தப்பட்ட பெண்மணியை கைது செய்து நாடு கடத்துவதற்கு அதிகாரிகள் எடுத்த முடிவு சட்ட விரோதமானது என்று தெரிவித்தார். ஒரு நபர் தான் விரும்பிய மத தலைவரின் உருவத்தை உடம்பில் குத்திக் கொள்ள முடியும். புத்தர் மீது வைத்திருக்கும் அதிக பக்தி காரணமாகவே இவர் இவ்வாறு செய்துள்ளார். இதன் மூலம் புத்த பகவானுக்கு அவமதிப்பு ஏற்படுவது எப்படி என்ற கேள்வி தற்போது எழுந்துள்ளது. எனவே இது ஒரு அடிப்படையற்ற குற்றச்சாட்டென்றே கூற வேண்டும் என்று தெரிவித்தார் சட்டவாதி குணரத்ன வன்னிநாயக்க.
கொழும்பிலிருந்து பிபிசியின் KS உதயகுமார். இலங்கையில் தகவல் அறியும் உரிமை சட்டம் அவசியம் என்றும் அங்கு தொடர்ச்சியாக ஊழல் அதிகரித்து வருகிறது என்றும் சர்வதேச அமைப்பு ஒன்று வெளியிட்டுள்ள ஆய்வறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. அங்கு பொது வாழ்வில் நேர்மை, தூய்மை ஆகியவை புரையோடி வருவதாக டிரான்ஸ்பரன்சி இன்டர்நேஷனல் எனும் அந்த அமைப்பு கூறுகிறது. சாதாத் வழங்கும் கூடுதல் தகவல்கள்.
ஊழலின் அளவை வைத்து உலக நாடுகளை வரிசைப்படுத்துகின்ற டிரான்ஸ்பரன்சி இன்டர்நேஷனலின் வருடாந்த பட்டியலில் சென்ற வருடம் 40 புள்ளிகள் எடுத்து 79வது இடத்திலிருந்த இலங்கை இந்த வருடம் 37 புள்ளிகளை மட்டுமே எடுத்து 91வது இடத்துக்கு பின்தள்ளப்பட்டிருக்கிறது. இலங்கையில் நிறைவேற்று அதிகாரம் கொண்ட அரசாங்க பிரதிநிதிகள் வசம் அதிகாரம் குவிந்து வருவதால் அரசியல் சாசன ரீதியாக ஆளும் கட்டமைப்பில் இருந்து வந்த வரம்புகளும் கட்டுப்பாடு அம்சங்களும் செயலற்று போய் வருவதாக டிரான்ஸ்பரன்சி இன்டர்நேஷனல் அமைப்பின் சுற்றாய்வு கூறுகிறது. தவிர பொதுமக்களின் பணம் தவறான வழியில் சுருட்டப்படுகின்ற போக்கும் பரவலாகி வருவதாக அது சுட்டிக்காட்டுகிறது. மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படுகின்ற சட்டமியற்றும் மன்றங்களுடைய மேலாண்மையை குலைப்பதாகவும் நீதித்துறையின் சுதந்திரத்தை பாதிப்பதாகவும் இந்த போக்கு அமைந்திருக்கிறது என குறிப்பிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக காவல்துறை, கல்வித்துறை, காணி நிர்வாகம், அரசியல் கட்சிகள் போன்றவற்றில் ஊழல் அதிகமாகி இருப்பதாக டிரான்ஸ்பரன்சி இன்டர்நேஷனலின் இலங்கை பிரிவு கூறுகிறது. பொதுத்துறை அரசியல் மயமாகி வருவதாகவும் அரசுத்துறை ஊழியர்களின் நியமனங்கள், வேலையிட மாற்றங்கள், பதவி உயர்வு போன்ற விஷயங்களில் ஊழலும் அரசியல் தலையீடுகளும் அதிகரித்து வருவதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. எனவே இலங்கையில் ஊழல் ஒழிப்பு வழிமுறைகள் வலுப்படுத்தப்பட வேண்டும் என்றும் வெளிப்படைத்தன்மையும் பொறுப்பு கூறலையும் அதிகரிக்கும் விதமாக தகவல் அறியும் உரிமைச் சட்டம் அறிமுகப்படுத்தப்பட வேண்டும் என்றும் டிரான்ஸ்பரன்சி இன்டர்நேஷனல் இலங்கை பிரிவின் செயல் இயக்குனர் எஸ் ரணுகே கூறியிருக்கின்றார். 1994 இலங்கையில் கொண்டு வரப்பட்டிருந்த லஞ்ச தடுப்பு சட்டம் சுற்றுவர நடந்து வரும் மாற்றங்களுக்கு ஏற்ப இதுவரை திருத்தப்பட்டிருக்கவில்லை. தனியார் துறை, சிவில் சமூகம் போன்ற துறைகளில் காணப்படுகின்ற ஊழலை ஒழிக்க இந்த சட்டத்தில் வழி இல்லாமல் இருக்கிறது. இந்த நிலை மாற வேண்டும் என டிரான்ஸ்பரன்சி இன்டர்நேஷனல் கூறுகிறது. அதே நேரம் ஏனைய தெற்காசிய நாடுகளோடு ஒப்பிடுகையில் இலங்கையில் ஊழல் குறைவாக இருக்கிறது. தெற்காசிய நாடுகளை பொறுத்தவரை இந்த பட்டியலில் பூட்டானுக்கு அடுத்தபடியாக இலங்கை 2வது இடத்தில் வந்திருக்கிறது. ஊழல் தரவரிசை பட்டியலில் வெறும் 36 புள்ளிகளுடன் 94வது இடத்தில் இந்தியா இருக்கிறது.
செய்திக்குறிப்பை வழங்கியவர் சாதாத். யாழ்ப்பாணத்தில் இராணுவத்திற்கும் பல்கலைக்கழகத்திற்கும் இடையே முரண்பாடுகளை உருவாக்க சில தீய சக்திகள் முயல்கின்றன என்று இராணுவம் குற்றம் சாட்டியுள்ளது பற்றி நமது செய்தியாளர் மாணிக்க வாசகம்.
இலங்கையின் வடக்கே யாழ் பல்கலைக்கழகத்திற்கும் இராணுவத்திற்கும் இடையில் முரண்பாட்டை உருவாக்குவதற்கு முயன்றுள்ள சில தீவிரவாத அரசியல் சக்திகளை பல்கலைக்கழக ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்களுக்கு மரண அச்சுறுத்தல் விடுத்துள்ளதாக யாழ் மாவட்ட இராணுவ தளபதி மேஜர் ஜெனரல் உதய பெரேரா அவர்கள் பிபிசியிடம் தெரிவித்திருக்கின்றார். பல்கலைக்கழக வளாகத்திற்குள் இரு தினங்களுக்கு முன்னர் இந்த அச்சுறுத்தல் அடங்கிய துண்டு பிரசுரங்கள் வீசப்பட்டிருந்தன. இதுகுறித்து அவரிடம் கேட்டபோது இந்த சம்பவத்திற்கும் இராணுவத்திற்கும் எதுவித சம்பந்தமும் இல்லை என்றும் அவர் கூறினார்.
මේ පැත්තේ සිටින දේශපාලන අන්තවාදීන් සෑහෙන ප්‍රයත්න දරුවා හමුදාවයි මේ විශ්වවිද්‍යාලයේ අතර
இந்த பதவியில் உள்ள தீவிரவாத அரசியல்வாதிகள் யாழ் பல்கலைக்கழக விரிவுடர்கள் மாணவர்களுக்கும் இராணுவத்திற்கும் இடையில் எப்படியாவது பிரச்சனைகளை உருவாக்கிவிட வேண்டும் என முயன்று வருகின்றார்கள். இதற்கு இடமளிக்காத வகையில் சரியான தலைமைத்துவத்துடன் நாங்கள் செயற்பட்டு வருகின்றோம். இதன் காரணமாகத்தான் இத்தகைய துண்டு பிரசுரங்கள் மூலம் அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. இது சம்பந்தமாக நாங்கள் விசாரணைகளையும் நடத்தியிருக்கின்றோம். இந்த சம்பவத்திற்கும் இராணுவத்திற்கும் எதுவித சம்பந்தமும் கிடையாது என்று என்னால் மிகவும் உறுதியாக கூற முடியும் என்றார் யாழ் மாவட்ட இராணுவ கட்டளை தளபதி மேஜர் ஜெனரல் உதய பெரேரா அவர்கள். யாழ் பல்கலைக்கழக ஆசிரியர் சங்க தலைவர் ராசகுமாரன் அவர்கள் பயங்கரவாத புலனாய்வு பிரிவினரால் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கின்றாரே, அது ஏன் என யாழ் மாவட்ட இராணுவ கட்டளை தளபதி அவர்களிடம் கேட்டதற்கு
ஏன் பிரஸ்னக்கரா ஏ ஓகே எம் எம் சம்பந்த
ஏதோ காரணங்களுக்காக அவர் அரசியல் செயல்பாடுகளில் ஈடுபட்டிருப்பதாகவும் இதனால் நாளுக்கு நாள் பல்கலைக்கழகத்தில் பிரச்சனைகள் அதிகரித்திருப்பதாகவும் எங்களுக்கு தகவல்கள் கிடைத்துள்ளன. இதன் காரணமாகத்தான் அவர் விசாரணை செய்யப்பட்டிருக்கின்றார். ஆனால் யாழ் பல்கலைக்கழக நேற்று நடைபெற்ற அஞ்சலி நிகழ்வுக்கும் அவர் விசாரணை செய்யப்பட்டதற்கும் எதுவித சம்பந்தமும் கிடையாது. துரதிருஷ்டவசமாக இவர் விசாரணை செய்யப்பட்டதும் பல்கலைக்கழகத்தில் அஞ்சலி செலுத்தப்பட்ட நிகழ்வும் ஒரே நாளில் இடம்பெற்றிருக்கின்றன என்றார் மேஜர் ஜெனரல் உதய பெரேரா அவர்கள். கொழும்புக்கு அழைக்கப்பட்டு பயங்கரவாத புலனாய்வு பிரிவினரால் நடத்தப்பட்ட விசாரணைகள் குறித்து யாழ் பல்கலைக்கழக ஆசிரியர் சங்க தலைவர் ராசகுமாரன் அவர்களை தொடர்பு கொண்டு கேட்டபோது வெளிநாடுகளில் இருந்து தனது தொலைபேசிக்கு வந்த தொலைபேசி அழைப்புகள் அதே போன்று பல தடவைகள் அழைக்கப்பட்டிருந்த உள்ளூர் தொலைபேசி இலக்கங்கள் தொடர்பாகவுமே தன்னிடம் விசாரிக்கப்பட்டதாக அவர் கூறினார். இதேவேளை பல்கலைக்கழகத்தில் நேற்று புதன்கிழமை இடம்பெற்ற அஞ்சலி நிகழ்வானது உயிரிழந்த பொதுமக்களுக்காகவே நடத்தப்பட்டது என்றும், எல்டிடியினரை நினைவு கூறுவதற்காக இந்த நிகழ்வு செய்யப்படவில்லை என்றும், அதன் காரணமாகவே அதனை தாங்கள் தடுக்கவில்லை எனவும் யாழ் மாவட்ட இராணுவ கட்டளை தளபதி மேஜர் ஜெனரல் உதய பெரேரா அவர்கள் பிபிசியிடம் தெரிவித்தார்.
யாழ்ப்பாணத்திலிருந்து நமது வவுனியா செய்தியாளர் மாணிக்க வாசகம். இலங்கையின் ரத்னபுரி மாவட்டத்தில் டெங்கு காய்ச்சல் காரணமாக 10 அதிகமான பள்ளிக்கூடங்கள் மூடப்பட்டுள்ளன. நாடு முழுவதும் டெங்கு பிரச்சினை மேலோங்கி வருகிறது. இது தொடர்பில் நமது செய்தியாளர் உதயகுமார்.
இலங்கையில் பெய்த மழை காரணமாக கொழும்பு மற்றும் ரத்னபுரி மாவட்டங்களில் டெங்கு காய்ச்சல் பரவும் அபாயம் தோன்றியுள்ளதாக சுகாதார அமைச்சு கூறுகின்றது. ரத்னபுரி நகர பிரதேசத்தில் பாடசாலை மாணவர்கள் மத்தியில் டெங்கு காய்ச்சல் பரவியதை அடுத்து அந்த பிரதேசத்தில் உள்ள 14 பாடசாலைகள் மாகாண கல்வி அமைச்சின் உத்தரவின் பேரில் இன்றும் நாளையும் மூடப்பட்டுள்ளது. ரத்னபுரி அரசாங்க வைத்தியசாலையில் டெங்கு காய்ச்சல் காரணமாக தற்போது 40 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றார்கள். இவர்களில் 32 பேர் மாணவர்கள் என்றும், அதிலும் 30 பேர் ஒரு பாடசாலையைச் சேர்ந்தவர்கள் என்றும் வைத்திய அத்தியட்சகர் கூறுகின்றார். பிரபல பாடசாலையொன்றின் அதிபரும் சில மாணவர்களும் டெங்கு காய்ச்சலினால் பிடிக்கப்பட்டதாக கூறும் சப்ரகமுவ மாகாண கல்வி அமைச்சர் பானு முனிப்பிரிய இதன் காரணமாகவே 2 பாடசாலைகளை மூடுமாறு உத்தரவிடப்பட்டதாக கூறுகின்றார்.
ரத்னபுர நகரே அலோசியஸ் வித்யாலயே விதுவல்பத்துவ பிரமுக தர்வான் வித்திருக்கிற ஆசன பிரமாணிக்கத்த டெங்கு ரோகே சதி ரோகால் கட்டுனாக்கின காரணம்
புனித அலோசியஸ் பாடசாலை அதிபரும் 20 மேற்பட்ட மாணவர்களும் டெங்கு காய்ச்சல் காரணமாக வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருவதாக எமக்கு அறிவிக்கப்பட்டது. இது தொடர்பில் முதலமைச்சர், மாகாண சுகாதார அமைச்சர் மற்றும் மாகாண கல்வி அமைச்சர் ஆகியோர் கூடி ஆராய்ந்து 2 பாடசாலைகளை மூடிவிட முடிவு செய்யப்பட்டது. நாளை வெள்ளிக்கிழமை பெற்றோர் மற்றும் நலன்பிரிம்பிகள் உட்பட பலரும் அவர்கள் அங்கு சிரமமான பணிகளில் ஈடுபடுவார்கள். டெங்கு நுழம்பு இல்லாத சூழலை அங்கு ஏற்படுத்தி பாடசாலைகளை வளமை நிலைக்கு கொண்டு வருவதே எமது நோக்கம் என்றும் குறிப்பிட்டார் சப்ரகமுவ மாகாண கல்வி அமைச்சர் பானு முனிப்பிரிய. நுழம்பினால் பரவும் மலேரியா தற்போது இலங்கையிலிருந்து முற்றாக ஒழிக்கப்பட்டுள்ளது. ஆனால் டெங்கு காய்ச்சல் தொடர்பாக சுகாதாரத்துறையினர் பாரிய சவாலை எதிர்நோக்க வேண்டியவர்களாக உள்ளனர். கிழக்கு மாகாண சமூக வைத்திய நிபுணர் டாக்டர் எஸ் அருள்குமரனிடம் இது பற்றி கேட்டேன்.
மற்ற எல்லா நோய்கள் மாதிரி இல்லாம டெங்கு நாங்க நினைக்கிற அளவுக்கு கட்டுப்பாட்டுக்கு வரல. அதுல நோய் கிருமியை அழிக்கவும் இயலாது, நோய் காவியான நுழம்பையும் அழிக்கலாம். மக்கள உதவி இல்லாம, மற்ற நிறுவனங்களுடைய உதவியும் இல்லாம தனிய சுகாதார திணைக்களத்தால கட்டுப்படுத்த முடியாதபடியால மற்ற எல்லா நோய்களும் கட்டுப்பாட்டு உணர்ந்துட்டு மலேரியாண்டு இல்லாமலே போயிட்டு. ஆனா டெங்கு அப்படி இல்லாம அதே அளவிலேயோ சில இடங்கள்ல அதை விட கூடிக்கொண்டோ போய்கொண்டோன்றது இலங்கை முழுக்க கூடிக்கொண்டு போகுது
என்று தெரிவித்த அவர், கிழக்கு மாகாண நிலவரம் தொடர்பாக குறிப்பிடுகையில் மட்டக்களப்பு மாவட்டத்திலே அதிகம் என்கின்றார்.
மட்டக்களப்பு தான் நான் கூடுதலா இருக்கிற அடுத்த திருவோணமலை ஒப்புத்தளவுல கல்முனையும் அம்பாறையில மிக குறைவாகவும் காணப்படுது. குறித்த ஒரு சில இடங்கள்ல மட்டும்தான் டெங்கு இருக்கு. உதாரணமா திருவோணமலை எடுத்துக்கொண்டோம்னா மூதூர், சின்னியா, திருவோணமலை டவுன், மட்டக்களப்பு எடுத்துக்கொண்டாலும் 3 இடத்துல இருக்குது. வேறாவூர், மொட்டமாவடி, மட்டக்களப்பு டவுன் இருக்குது. உண்மையாங்கிற கிழக்கு மாநிலத்துல மழை பெய்யற குறைவு. டெங்கு பரவுறது வந்து தூய நீர்கள் சேர்ந்திருக்கிற இடத்துல. அப்படி எங்களுக்கு மழை இல்லாத காலத்துல உண்மையா டெங்கு பரவக்கூடாது. ஆனா மாறி என்ன நடக்குதுன்னா தண்ணி கஷ்டத்தால எல்லாரும் தண்ணியை குடிக்கிற தண்ணியை எடுத்து சேமிச்சு வைக்க. திருவோணமலையில பிரதானமான காரணம் குடிக்கிற தண்ணியை தொட்டிகள்லையும் டேங்க் துறந்த ஓவர்ஹெட் டேங்க்லையும் சேமிச்சு வைக்க போக அதுகளுக்குல விட்ட விட்டு இந்த நுழம்பு வருகிறது. மழை இல்லாமல் உண்மையா மழை உள்ள இடங்கள்ல டெங்கு பெருகணும். மாறாக எங்கட கிழக்கு மாகாணத்துல மழை இல்லாம நாங்க பொதுவா டெங்கு நுழம்பு தங்குற இடத்தை பாக்குறோம். இப்படியான இடங்கள் புல்லுகள் பற்றிகள் மரம் செடிகளை அழிக்க முயற்சிக்கிறோம். அது பெரிய பயன் அளிக்காது. நுழம்பு பெருகிற இடம் தண்ணி எங்க சுத்தமான தண்ணி எங்க சேர்ந்திருக்குதோ அதை இல்லாம செய்யறோன்றுதான் எங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும். ஏன்னா நுழம்பு பெருகிட்டு இருந்தா நாங்கள் தங்குற இடத்தை அழிக்காது இன்னொரு இடத்துல போய் தங்கும். அதனால சுறுசுறுப்பான நுழம்புகள்
என்றும் கூறிய அவர், குளிர்சாதன பெட்டிகளில் தேங்கும் நீரிலும் டெங்கு நுழம்பு பெருகும் என்றும் குறிப்பிட்டார்.
நமது கிழக்கிழங்கை செய்தியாளர் உதயகுமார். அடுத்ததாக விளையாட்டுச் செய்தி ஒன்று. இலங்கை இங்கிலாந்து அணிகளுக்கிடையே லண்டன் ஓவர் மைதானத்தில் முதலாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி தற்பொழுது நடைபெற்று வருகிறது. இந்த போட்டி 50 ஓவர்களை கொண்ட போட்டியாக இருந்தாலும் நடுவே மழை பெய்த காரணத்தின் காரணமாக ஆட்டம் சிறிது நேரம் தடைபட்டது. அதன் காரணமாக இந்த போட்டி அணிக்கு தலா 39 ஓவர்களாக குறைக்கப்பட்டது. இந்த போட்டியில் பூவா தலையாவில் வென்ற இலங்கை அணி முதலில் இங்கிலாந்தை ஆடுமாறு கேட்டுக்கொண்டது. இங்கிலாந்து அணியின் துவக்க ஆட்டக்காரர்கள் குக் மற்றும் பெல் களமிறங்கினர். குக் 11 ஓட்டங்களும் பெல் 50 ஓட்டங்களும் எடுத்து ஆட்டமிழந்தார்கள். மூன்றாவதாக ஆட்டம் இழந்தவர் இயன் மோர்கன். தற்போதைய நிலையில், அதாவது 24.2 ஓவர்கள் என்கின்ற நிலையில், இங்கிலாந்து அணி 3 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 116 ஓட்டங்களை எடுத்துள்ளது. இலங்கை அணியின் சார்பில் குலசேகர, மேத்யூஸ் மற்றும் சேரநாயக்க ஆகியோர் தலா 1 விக்கெட்டுகளை கைப்பற்றினார்கள். போட்டி தொடர்ந்து லண்டன் ஓவல் மைதானத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்கின்ற தகவலுடன் இன்று உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம். மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம் நேயர்களே.